உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
என்பவரது சத்திரத்திற்கு உணவு அருந்துவதற்காக காலமேகம் ஒரு தடவை சென்றிருந்தார். நீண்ட நேரம் காத்திருந்தும் உணவு வந்த பாடில்லை. காலமேகம் பசியால் வாடி போய் உட்கார்ந்திருந்தார். காத்தான் சத்திரத்தில் சாப்பாடு தயாராக தாமதமாகி கொண்டிருந்தது. தெருவில் சிறுவர்கள் பாக்கு கொட்டையை வைத்து விளையாடு கொண்டிருந்தார்கள். பிற்காலத்தில் அது ஒரு கோழி குண்டாட்டம். கோழிக்கு பதிலாக பாக்கு கொட்டையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சாப்பாடு காசு கொடுத்து வாங்கியாவது சாப்பிட நினைத்த காலமேகம் ஒரு சிறுவனை அழைத்து, தம்பி சோறு எங்கப்பா விற்கும் என்று அயர்ச்சியோடு கேட்டார். அந்த சிறுவன் சிரித்து கொண்டே சோறு தொண்டையிலே விற்கும் என சொல்லிக் கொண்டே ஓடிவிட்டான். சிலேடை சிங்கம் காலமேகம் இந்த பதிலில் வியப்புற்று பசியையே மறந்து போனார். கையில் கிடைத்த கறித்துண்டை எடுத்துக்கொண்டு காத்தான் சத்திரத்தின் சுவற்றில் பாக்கு தெரித்து விளையாடும் பாலகர் நாவில் தமிழ் தெரிக்கும் திருநாகை என்று எழுதினார். தமிழோடு பழகுவோம். நன்றி. இதை போல அவருடைய இன்னொரு பாடல் தென்னை மரத்தையும் விளை மாதுவையும் ஒப்பிடுகின்றது. பாரத் தலைவிரிக்கும் பன்னாடை மேல் சுற்றும் சோற இளநீர் சுமந்திருக்கும் நேரே மேல் ஏறி இறங்கவே இன்பமாம் தென்னை மரம் கூறும் கணிகை என்றே கொள். பாரத் தலைவிரிக்கும் தென்னை மரத்தின் ஓலைகள் எல்லா பக்கங்களும் நீண்டு விரிந்திருக்கும். கணிகை பெண்ணும் கூந்தலை விரித்து தொங்கவிட்டு அலங்காரம் செய்திருப்பாள். பன்னாடை மேல் சுற்றும் தென்னையின் பன்னாடை சுற்றி கொண்டிருக்கும் அவளும் பல வண்ண ஆடைகளை அணிந்திருப்பாள். சோர இளநீர் சுமந்திருக்கும் தென்னையோலைக்குள் மறைந்து இளநீர் குலைகள் தொங்கிக் கொண்டிருக்கும் கணிகையும் இடைத்தளரும் வகையில் இளநீர் போன்ற கொங்கைகளை சுமந்திருப்பாள். ஏறி இறங்கவே இன்பமாம். தென்னையில் ஏறி இறங்கி இளநீர் பருகி இறங்குவது மிகவும் இன்பமாக இருக்கும். கணிகையும் அப்படித்தான். அதனால் தென்னையையும் கணிகை பண்ணென்று கொள்ளலாமே என்று பாடலின் பொருள். இவ்வாறு எத்தனையோ சிலேடை பாடல்களை காலமேக புலவர் பாடி தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்திருக்கிறார். அவற்றில் நாம் போன வாரம் கேட்ட மாதிரி யானையையும் வைக்கோலையும், யானையையும் ஆமணக்கு செடியையும், பாம்பையும் தேசிக்காயையும், பாம்பையும் எள்ளையும், நிலவையும் மலையையும், நாயையும் தேங்காயையும், மீனையும் பேனையும், வெற்றிலையையும் வேசியையும், கண்ணாடியையும் அரசனையும், குதிரையையும் காவிரி யாற்றையும், குதிரையையும் கீரை பாத்தியையும், குதிரையையும் ஆட்டையும், துப்பாக்கியையும் ஓலை சுருளையும், பூசணிக்காயையும் பரமசிவனையும் ஒப்பிட்டு சிலேடையாக அவர் பாடியுள்ள செய்யுள்கள் தமிழ் மொழிக்கு சிறந்த அணிகலன்களாக உள்ளன.
வணக்கம். இன்று இந்த பதிப்பில் துரியோதனனின் சிறந்த பண்புகளை பற்றி கர்ணன் என்ன சொல்கின்றான் என்று பார்ப்போம். குந்தி தேவி கர்ணனை துரியோதனனை விட்டுவிட்டு வரும்படி கூறுகின்றாள். அப்பொழுது கர்ணன் சொல்கின்றான், யார் என்னவென்று தெரியாத என்னை என்னுடைய நண்பன் தனக்கு துணையாக்கிக் கொண்டான். அவனுக்காக நான் உயிரையும் விடுவேன், யாருக்காகவும் எங்கும் வரமாட்டேன். துரியோதனனை விட்டுவிட்டு வரும்படி சொல்கின்றீர்கள். அவன் எத்தனை பெரிய தியாகி தெரியுமா? அவன் ஊருக்கு வேண்டுமானால் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவனை மாதிரி ஒரு நல்லவன் இவ்வுலகில் இல்லை. அதற்கு ஒரு நிகழ்ச்சி கூறுகின்றேன். அரசனுடைய அந்தப்புறத்திற்கு அரசனை தவிர மற்றொரு ஆள் போக முடியாது. ஆனால் துரியோதனனுடைய மனைவி பானுமதியின் அந்தப்புறத்திற்கு உள்ளே துரியோதனன் மற்றும் என்னைத் தவிர யாரும் போக முடியாது. ஒரு சகோதரன் என்ற முறையில் உரிமையுடன் அந்தப்புறத்திற்கு நான் செல்ல முடியும். தனியாக போவதற்கும் எனக்கு உரிமை உண்டு. ஒரு நாள் நானும் துரியோதனனுடைய மனைவியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தோம். அப்போது வாசலை பார்க்க பானுமதி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இரண்டு பேரும் சொக்கட்டான் ஆடும்போது ஒவ்வொரு ஆட்டத்திலும் பானுமதி தோற்றுக்கொண்டே வருகிறாள். கடைசியாக ஒரே ஒரு ஆட்டம், அதிலும் பானுமதி தோற்று போவதற்கும் துரியோதனன் வாசலில் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. தோற்று போய் வாசலை பார்த்தாள். அப்பொழுது துரியோதனன் வந்துவிட்டான், கணவன் வந்துவிட்டான் என்று அவள் எழுந்து நிற்கின்றாள். ஆனால் பின்னுக்கு திரும்பி பார்க்காமல் ஆட்டத்தில் தோற்று போனவுடன் அவள் எழுந்து ஓடுகிறாள் போல இருக்கவே கர்ணன் அவளை மடியில் கையை பிடித்து இழுத்து விட்டான். மடியில் கையை பிடித்து இழுத்தவுடன் இடுப்பில் கட்டியிருந்த மேகலாபரணங்கள் அறுந்து தெரித்து ஓடுகின்றது. துரியோதனனை பார்க்கின்றான். கர்ணனுக்கு தன் செயல் தவறு என்று தெரிந்தது. ஸ்தம்பித்து நிற்கின்றான். இத்தனை நாள் கட்டி வைத்த நட்பு இந்த ஒரு சம்பவத்தால் அழிந்து போய்விடுமோ என்று பயந்தான். ஆனால் துரியோதனன் கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் கர்ணனை பார்த்து அருந்து ஓடிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். எடுக்கவோ என்று மட்டும் சொல்லாமல் எடுக்கவோ கோர்க்கவோ என்று சொன்னார் ஸ்ரீ வில்லியார். அது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் இப்பொழுது போர் வந்துவிட்டது. அதற்கு கர்ணனின் தயவு துரியோதனனுக்கு தேவை. இப்பொழுது அவனை பகைத்துக் கொண்டால் போரில் யாரும் துணையாக இருக்க மாட்டார்கள் என்ற சுயநலம் மட்டும் துரியோதனனுக்கு இருந்திருந்தால் எடுக்கவோ என்று மட்டும்தான் கேட்டிருப்பான். கோர்க்கவோ என்று கேட்கின்றான் என்றால் அதற்கு பொருள், எந்த சூழ்நிலையிலும் தினை அளவு கூட நான் உன்னை சந்தேகிக்கவில்லை, அதனால்தான் நான் முத்துக்களை எடுக்கவும் முடியும், அந்த சின்ன துவாரத்தின் வழியாக என்னால் அந்த முத்துக்களை பொறுமையாக மனம் பதட்டம் இல்லாமல் கோர்க்கவும் முடிகின்றது என்று சொன்னால் மனசளவில் நான் கொஞ்சம் கூட பதறிப்போகவில்லை என்பதற்காகத்தான் ஸ்ரீ வெள்ளியார் அந்த வார்த்தையை போட்டார், எடுக்கவோ கோர்க்கவோ என்று. மடந்தை பொற்றிருமே மேகலை மணியுகமே மாசறு திகழும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்றான் திடமிடு ராஜராஜனுக்கு. சருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கினி புகழும் கர்மமும் தர்மமும் என்றான். அவன் கூடவே இருந்து அவனுக்காகவே உயிரை விடுவது என்னுடைய கடமை மட்டுமல்ல, அதுதான் தர்மமும் என்றான் கர்ணன். துரியோதனனின் நற்பண்பிற்கு மற்றொரு உதாரணத்தை சொல்கின்றான் கர்ணன். கர்ணன் குந்தி தேவியிடம் இரண்டு வரம் கேட்டான். இந்த போர் முடியும் வரை நான் தான் உன் மகன் என்று யாரிடமும் நீங்கள் சொல்லக்கூடாது. இன்னொரு வரம், ஒருவேளை நான் போர்க்களத்தில் இறந்துவிட்டால் இதுவரைக்கும் உன் அம்மா யார் என்று இந்த உலகமே பழித்ததே, நான் உயிரோடு இருக்கும் வரைதான் உன் மடியில் படுக்கும் குடிப்பினை எனக்கு இல்லை. நான் இறந்த பிறகாவது உன் மடியில் என்னை போட்டு என் மகனே என்று இந்த உலகமே கேட்கும்படி உரக்க சத்தமிட வேண்டும் என்றான். போர் முடியும் வரை நான் தான் உன் மகன் என்று சொல்ல வேண்டாம் என்றான் கர்ணன். அதற்கு என்ன காரணம்? ஒருவேளை நீ சொல்லிவிட்டால் உடனே பஞ்ச பாண்டவர்கள் ஓடி வந்து அண்ணன் என்று என் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். நான் இந்த ஆட்சிக்காக போராடவில்லை, என் நண்பன் துரியோதனனுக்காக போராடுகின்றேன். பாண்டவர்கள் இந்த ஆட்சியை என் கையில் கொடுத்தாலும் அடுத்த கணமே இந்த ஆட்சியை என் நண்பனிடம்தான் நான் ஒப்படைப்பேன். ஆனால் அவன் வாங்குவான் என்று நினைத்தாயா? அவன் ஒருபோதும் வாங்க மாட்டான். அவன் எச்சில் சோறு சாப்பிடுவன் அல்ல என்றான் கர்ணன். ஏன் தெரியுமா? துரியோதனின் பண்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் சாப்பிடும் போது 10 தட்டு இருக்கும். அந்த 10 தட்டிலும் ஆகாரம் இருக்கும். நாம் ஒரே தட்டில் எல்லாவித சாப்பாடும் வைத்து சாப்பிடுவோம். துரியோதனின் பழக்கம் என்ன என்றால், ஒரு தட்டில் இருந்து ஆகாரம் எடுத்தான் என்றால் அது எச்சில் பாத்திரம் என்று ஒதுக்கிடுவான். அடுத்த உருண்டையை அடுத்த பாத்திரத்தில் இருந்துதான் எடுப்பான். அவனுடைய பண்பு அது. அவ்வளவு சுத்தம் பார்க்கும் துரியோதனன் வாழ்க்கையில் ஒரே தட்டில் சாப்பிட்டு இருக்கின்றான் என்றால் அது என்னுடன் மட்டும்தான் என்றான் கர்ணன். வலிய வந்த எச்சில் பொருட்களை உண்பவன் அல்ல என் நண்பன் துரியோதனன். எனவே அவன் இந்த ஆட்சியை ஏற்க மாட்டான். அத்தனை நற்பண்பு உடையவன் துரியோதனன். ஸ்ரீ வெள்ளி புத்தார் அழகான ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறார். ஆறென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி தனது சீரும் பெருந்திருவும் எனக்கே என்று தெரிந்தளித்தான். கர்ணன் சொல்கின்றான், என்னை யார் என்று எல்லோரும் கேட்டு பழித்தார்கள். ஆனால் என் நண்பன் துரியோதனன் அதை பற்றியெல்லாம் எதுவும் கேட்கவில்லை. என்னை அரசனாக்கினான், ஒரு அரசுக்கு சொந்தமாக்கி அது மட்டும் இல்லாமல் முடியும் சூட்டினான். ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு தன்னுடைய கையால் மணிமகுடம் சூட்டுவது என்பது மரபே அல்ல. அந்த மரபுகளையே மாற்றி தன்னுடைய கையால் முடிசூட்டினான் என் நண்பன். அத்தனை நற்பண்புகள் உடையவன் துரியோதனன் என்று சொல்கின்றான் கர்ணன். இவைகள் யாவும் துரியோதனின் உயர்ந்த குணங்களை நமக்கு காட்டுகின்றது அல்லவா என்று சொல்லி என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழகத்தின் ராஜபாளையம் ராஜூஸ் கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் திருமதி முனைவர் கலாவதி அவர்கள் நம் அனைவருக்கும் எளிமையாக புரியும் வகையில் தமிழ் இலக்கிய வரலாறை பற்றி பதிவிறக்கம் செய்து அனுப்பியுள்ளார். அவருடைய பதிவுகளை இன்னும் சில வாரம் கேட்டு மகிழ்வோம்.
அகநானூறு என்று சொல்லக்கூடிய நூல் அடுத்து நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதியிருக்கின்றார். ஓவிய சாமிநாத ஐயர் உரை எழுதியிருக்கின்றார். ராஜகோபால் ஐயர் உரை எழுதியிருக்கின்றார். இந்த அகநானூறு 400 பாடல்களை கொண்டது. நெடுந்தொகை என்ற பெயரை உடையது. 3 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். 1 வந்து களிற்று யானை நிறை, அது முதல் 120 பாடல்கள், 1 to 120 பாடல்கள் வரை. அடுத்து 121 to 300 பாடல்கள் வரை மணிமேடை பவளம் என்ற நூலாக பகுக்கப்பட்டிருக்கிறது. 301 to 400 வரை நித்தில கோவை என்று பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த அகநானூற்றை பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 5 பகுப்பாக பார்க்கும் பொழுது பாலை திணை பாடல்கள் எல்லாம் 1, 3, 5, 7, 9 என்ற எண் வரிசையில் பகுத்திருக்கின்றனர். அடுத்தபடியாக குறிஞ்சி திணைக்குரிய பாடல்கள் 2, 8, 12, 18 என்ற எண் வருவனவாகவும், முல்லை திணைக்குரிய பாடல்கள் 4, 14, 24, 34 என்ற எண்ணில் வருவனவாகவும், மருதத்தினைக்குரிய பாடல்கள் 6, 16, 26, 36 என்று வருவனவாகவும், நெய்தல் திணைக்குரியது 10, 20, 30, 40 என்ற எண்கள் வருவனவாகவும் பகுத்திருக்கின்றனர். இந்த நற்றின அகநானூற்றில் காணக்கூடிய சிறப்பான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும். பண்டை தமிழருடைய திருமண முறை பற்றிய ஒரு செய்திகள் எல்லாம் இதில் இருக்கின்றது. என்னவென்றால், ஆரியரால் புகுத்தப்பட்ட தீ வளர்த்தல், தீவளம் வருதல், அந்த மந்திரம் ஓதுதல், தாலி கட்டுதல் என்று சொல்லக்கூடிய சடங்குகளினுடைய ஊடுருவல் இல்லாதது என்பதற்கு ஒரு சான்றாக இந்த திருமண முறை பற்றிய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. திருமணம் முடிந்த பின்பு புது மணமக்கள் எவ்வாறெல்லாம் தங்களுடைய, அதாவது ஒவ்வொரு நாள் சடங்குகளையும் கழித்தார்கள் என்பதையும் அகலான ஒரு பாடல்கள் எடுத்து இயம்புகின்றது. முயங்கள் விருப்போடு முகம் புதை திறப்ப அஞ்சினல் உயிர்த்த காலை யாழ நின் நெஞ்சம் படர்ந்தது எஞ்சாது உரையென இன்னகை இருக்கை பின் யான் வினவளின் செஞ்சூட்டு ஒன்கொழை வன்காது துயல்வர அகமலி உவகையல் ஆகி என்ற வரிகள் வந்து அந்த தலைவனுடைய மென்மையான சிரிப்பு, அந்த தலைவி அருகில் அமர வைத்து பேச துடிக்கக்கூடிய அணுகுமுறைகள், தலைவியினுடைய அச்சத்தை நீக்கக்கூடியது, மன மகிழ்ச்சி தலைவனுடைய வாழ்க்கையிலும் தலைவியினுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய விதமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை மிக அழகாக படம் பிடித்து காட்டக்கூடிய பாடலாக இடம்பெற்றிருக்கின்றது. அதுபோல குடவோலை தேர்தல் முறை என்பதும், ஆடு மகள் பாவை போல வெறியாடக்கூடிய முறையும் பற்றிய செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. குடவோலை முறையில் அன்றைய காலத்தில் தங்களுடைய ஊருக்கான தலைவர்கள் மற்ற பொறுப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய முறைகள் பற்றிய செய்திகளையும் அகநான் ஒரு பாடல் எடுத்து சொல்லுகிறது. அடுத்தபடியாக ஐங்குறு நூறு என்று சொல்லக்கூடிய இந்த குறுகிய வடிவமுடைய நூல், இந்த நூல் தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார் என்று சொல்லக்கூடிய புலவர். கிழார் என்பது அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்காக அந்த நிலக்கிழார் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் பயன்படுத்துவது உண்டு. அப்பொழுது புலவர்கள் மட்டுமல்ல, இந்த நிலக்கிழார்கள், மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் பாடல் பாடக்கூடிய தகுதி உடையவர்களாக, பாடல் பாடும் தன்மை உடையவர்களாக விளங்கியிருக்கின்றார்கள் என்பதுதான் முற்றிலும் உண்மை. இந்த ஐங்குறு நூறு மொத்தம் 500 பாடல்கள் உடையது. இந்த நூலை வந்து உவே சுவாமிநாத ஐயர் தான் நமக்கு தொகுத்து கொடுக்கக்கூடிய பணியை செய்திருக்கின்றார், அதாவது உரை எழுதி கொடுத்தார் என்று சொல்லுகிறோம். இது 5 திணை அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுப்பு. மருதத்திணை, நெய்தல் திணை, குறிஞ்சி திணை, பாலை திணை, முல்லை திணை என்று அந்த முறையிலே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மோவன், கருதம் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பெயனே, நூலை ஓது ஐங்குறு நூறு என்று ஒரு பழம்பாடல். 500 பாடிய புலவர்கள், 5 புலவர்களினுடைய பெயர்களை அழகாக சொல்லுகின்றார்கள். அதாவது மருதத்திணை வந்து ஓரம்புக்கி என்ற புலவரும், நெய்தல் திணை அம்முவனார் என்று சொல்லக்கூடிய புலவரும், குறிஞ்சி திணை கபிலன் என்று சொல்லக்கூடிய புலவர், பாலை திணை ஓதலாந்தையார், முல்லை திணை பேயனாராக 5 பேர் பாடியிருக்கின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றது. இந்த 500 உள்ளடக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொரு 10 பாட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளை பெயராக சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறதாம். இப்ப 500 பாடல்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 100 பாட்டுக்கும் 10 தலைப்புகள் வீதம், 500 பாடல்களுக்கு 50 தலைப்புகள் உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்றது. இந்த முதல் பாடல் வேட்கை 10 அப்படிங்கறதுல பார்த்தோம்னா, வாழி ஆதன் வாழி அவனி, நெற்பள பொழிக பொன் பெரிது சிறக்க, என வேட்டோல் யானே, வாழியாதன் வாழிகை அவினி, பகைவர் புள்ளார்க்க பார்ப்பார் ஓதுக, என வேட்டோல் யாயே. இது போல மிக குறுகிய அடிகளால் இன்று வந்து அது புதுக்கவிதை வடிவத்தில் நாம் சொல்ல வேண்டுமே ஆனால் ஹைகோ வடிவம் என்று சொல்லுவோம். இந்த ஹைகோ வடிவத்தினுடைய வடிவத்தை விட ஒரு அடி கூட சேர்த்து 500 பாடல்கள் 4 அடிகளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஹைகோவில் அந்த வார்த்தைகள் சிலவற்றை நீக்க வேண்டும், அதாவது 2வது அடியில் 3 வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்ற வரையின் வரன்முறை எல்லாம் உண்டு. ஆனால் இந்த 4 வரிகளுக்குள் மிக ஆழமான அழுத்தமான சொல்ல வந்த கருத்துக்களை நேர்த்தியாக புலவர் பெருமக்கள் சொல்லியிருப்பார்கள். செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தலைவி தன்னுடைய தலைவனை மணந்ததுக்கு அப்புறம் வறுமை நிலைக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறாள். அதாவது நல்ல தாய் வீட்டில் வசதியான ஒரு பெண்ணாக இருந்து கணவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது வறுமையை எவ்வாறு அவள் எதிர்கொண்டாள் என்ற ஒரு பாடல். அந்த தலைவனுடைய வீட்டில் மான் உண்டு எஞ்சிய அந்த எச்சில் நீர் கூட மேலானது, அது எதை விட சிறப்பானது என்று பார்த்தால் தாய் வீட்டில் பாலோடு தேன் கலந்து கொடுக்கப்பட்ட அந்த இனிமையை விட இந்த மானுண்டு எஞ்சிய கழுளி நீர், அதாவது கழனி நீர் என்று சொல்லுவார்கள் என்ற வழக்கில், அதை விட இனிமையானது இந்த கழுளி நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பதிவு. இன்றைய வாழ்க்கை முறைக்கு பெண்களுக்கும் சரி ஆண் மக்களுக்கும் சரி என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு பான்மையை உலகிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக ஐங்குறுநூறு பாடல் திகழ்கிறது. அன்னாய் வாழி வேண்டன்னை நம் படப்பை, தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவளை கூவர் கீழ மான் உண்டு எஞ்சிய கழுளி நீர். அந்த மான் சாப்பிட்டு எஞ்சிய அந்த நீரை நீர் வந்து உகந்தது. எதை காட்டிலும் உகந்ததுன்னு சொல்றாங்கன்னா, தாய் வீட்டில் பாலோடு தேன் கலந்து உண்ட அந்த உணவை காட்டில் இது மிகவும் சுவை உடையது என்ற பொருளாக பாடப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக கலித்தொகை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல். வாழ்க்கைக்குரிய குறிப்புகள் எல்லாம் இந்த இலக்கியங்கள் சொல்கின்றன என்று பார்ப்பதில் இந்த கலித்தொகையும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல்தான். இதை பற்றிய ஒரு சிறு செய்தி. பாவகையால் பெயர் பெற்ற தொகை நூல்கள் இரண்டு, ஒன்று கலித்தொகை, இன்னொன்று பரிபாட்டு. இந்த இரண்டு பாவகைகளில் மட்டுமே இரண்டு பாவகைகளால் மட்டுமே பாடப்பெற்றது. பாடல் சான்ற புலன் நெறி வழக்கம், கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர். இந்த கலித்தொகையினுடைய உருவம் பார்த்துமையானால் மிகுந்த அடிகளை கொண்டது, அதாவது அதிகமான அடிவரையறை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் ஒரு சிறுகதை போன்ற தன்மையுடையது. இந்த பாடல் முழுவதும் ஒரு சிறுகதையினுடைய வடிவத்தை நாம் அந்த பாடல் முழுவதும் பார்க்கலாம். அவ்வளவு ஆழமானதாக அந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த நூலை தொகுத்தவர் யார் என்றால் நல்லந்துவனார் என்ற புலவர். பாலைத்திணை, குறிஞ்சி திணை, மருதத்திணை, முல்லைத்திணை, நெய்தல் திணை என்று ஐந்து திணைகளுக்கும் தனித்தனி பாடல்களாக மொத்தம் 150 பாடல்கள் கொண்டு இருக்கின்றது. ஐந்து திணைகளையும் ஐந்து புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், அதாவது ஒரு பெண் எத்தகைய தன்மை உடையவள் என்பது, பிறந்த வீட்டில் ஒரு தன்மையும் புகுந்த வீட்டில் மற்றொரு தன்மையும் உடையவள் என்பது இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கருத்து. அதை மெய்ப்பிக்க கூடிய தன்மையுடைய ஒரு கலித்தொகை பாடல். ஒரு தலைவி தன்னுடைய தலைவனை விரும்பிய தலைவனோடு உடன்போக்கு சென்று விடுகிறாள். அப்பொழுது அந்த வழியே சென்ற தலைவியை தேடி அந்த வழியே சென்ற ஒரு செவிலித்தாயை பார்த்து கண்டோர் கூறுவதாக, கண்டோர்னா பார்த்தோர்கள் கூறுவதாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஒவ்வொரு பெண்ணும் தான் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டிற்கு தான் பயனுடையவள், அதை நீ உணர வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய பாடல். மலையுலே சந்தனம் பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் நுமகள் நுமக்கு ஆங்கு அணையலே. சீர்களு வெண்முத்தம் கடலுலே பிறப்பினும் கடலுக்கு அவைதாம் என் செய்யும் நுமகள் நுமக்கு ஆங்கு அணையலே. அதாவது சந்தனம் மிகப்பெரிய மலைகளிலே பிறந்தாலும் அந்த மரத்து அந்த மலைக்கு சந்தனத்தினால் எந்த பயனும் இல்லை, அதை பூசிக்கொள்பவருக்கு மட்டுமே பயனுடையது. அதுபோல முத்துக்கள் எல்லாம் கடலிலே பிறந்தாலும் அந்த கடலுக்கு முத்துக்களால் என்ன பயன், அதை அணிந்து கொள்ளக்கூடியவர்களுக்குத்தான் அந்த முத்து பயனுடையது. அதுபோல உன்னுடைய மகளும் பிறந்தகமாகிய உன்னுடைய இல்லத்திற்கு பயன்பட மாட்டால் புகுந்த வீட்டிற்குத்தான் பயன் தரக்கூடிய தன்மை உடையவள். எனவே தான் விரும்பிய தலைவனோடு அவள் சென்றிருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக என்று வாழ்வியலினுடைய யதார்த்தத்தை கலித்தொகை பாடல் எடுத்து சொல்லுகிறது. அது போன்று மற்றொரு ஒரு பாடல் ஒரு தலைவி தன்னுடைய தோழியிடம் சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். என்னவென்றால் தோழியிடம் சொல்லுகிறாள், நானும் அன்னையும் வீட்டில் இருக்கின்றோம். அப்பொழுது ஒரு தலைவன் வருகிறான். அந்த எங்களுடைய வீட்டில் வந்து, வீட்டில் யாரேனும் இருக்கின்றீர்களா, உண்ணும் நீர் வீட்கை என்றான். அதாவது தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்றான். உடனே தாய் வந்து, யாரோ தாகத்தோடு வந்திருக்கின்றார், அவருக்கு நீ உண்ணு நீர் ஊட்டி வா, உண்ணும் நீரை, தாகத்திற்குரிய அந்த தண்ணீரை நீ கொடுத்து வா என்று அந்த தாய் சொல்லுகிறாள். அந்த பெண்ணும் தான் அதை அறியாது அந்த தலைவனுக்கு தண்ணீர் எடுத்து செல்கிறாள். அந்த தண்ணீர் எடுத்து செல்லும் பொழுது அந்த தண்ணீர் கிண்ணத்தை அல்லது செம்பினை பொருளை வாங்கும் போது அவனுடைய கைகள் அந்த தலைவியினுடைய கைகள் மீது படுகிறது. அண்ணாய், இவன் ஒருவன் செய்ததுகான் என்று பயத்தில் கத்தி விட்டாள் அந்த தலைவி. அம்மா, இவன் செய்தது பாருன்னு அந்த பெண் கத்தி விடுகிறாள். அன்னையும் அலறி வருகிறாள். வந்தவுடன் நடந்தது ஒன்று, தாயிடம் சொன்னது ஒன்று, அவன் உண்ணு நீர் விக்கினான், அவன் நீர் அருந்தும் பொழுது அவனுக்கு விக்கல் ஏற்பட்டு விட்டது என்று பொய் மொழிகளை அந்த தலைவி தாயிடம் கூறுவதாக அமைந்திருக்க கூடிய ஒரு பாடல். இந்த காட்சி கண்முன் வருவது போல நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் இது போன்ற காட்சிகள் எல்லாம் திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இதை அருமையான வரிகளாக சொல்லுகிறார் கலித்தொகை புலவர். கடைக்கண்ணால் கொள்வான் போல் நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். அந்த பொய்மொழி அந்த தலைவி சொன்னவுடன் அந்த தலைவன் அந்த தலைவியை பார்த்து, கடைக்கண்ணால் கொல்வான் போல் நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். என்னை பார்த்து, கடைக்கண்ணால் பார்த்து சிரித்து நகைத்து சென்றான் அந்த தலைவன் என்று சொல்லுகிறாள். இது போன்ற வாழ்வியல் யதார்த்தங்கள் எல்லாம் அன்றைய காலங்களில் ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் நடைபெற்றவற்றை எல்லாம் பாடல்களாக பதிவு செய்து வைத்திருக்கின்றன நம்முடைய ஒப்பற்ற பேரிலக்கியமாக விளங்கும் சங்க இலக்கிய பணுவல்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம்.
வணக்கம். கம்பராமாயணம், பாலகாண்டம், இப்பொழுது நாம் பார்க்க போவது நாட்டுப்படலம், நகரப்படலம், அரசியல் படலம். போன வாரம் பார்த்தோம் எப்படி கம்பன் வந்து இந்த படலங்களை, இந்த நான்கு படலங்களுக்குள்ளே ஒரு லட்சிய தேசத்தை அமைத்தான் என்று. ராமாயணம் என்கிற அந்த வடமொழி இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அவன் அதிலே தமிழ் மண்ணுக்கென்றே இருக்கின்ற மாண்பினை புகுத்தி அதற்கு ஒரு தனித்தன்மை கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். இன்னும் நிறைய பார்க்கவும் போகிறோம். இந்த படலங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நான் போன வாரம் சொன்ன முதல் பாடு, அந்த ஆற்று படலத்துல முதல் பாட்டு வந்து புலநடக்கம் பற்றியது. நெறியின் புறம் செலா கோசலம் அப்படின்னு அந்த கோசல நாட்டு பெருமையை புலநடக்கம் மூலமாக கம்பன் பேசினார் என்று பார்த்தோம். அதை பத்தி ஔவையார் வந்து என்ன சொல்றாருன்னு ஒரு சின்ன ஒரு தனிப்பாடல், ஔவையாருடைய தனிப்பாடலை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு இந்த மீதி படலங்களுக்குள்ள போவோம். அந்த பாட்டு இதோ. ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம், என்றானும் சாவாமற் கற்பதே கல்வி, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன், அனைத்தையும் இறைவனின் சுரூபம் என்றபடி ஒன்றாக காண்பதே மெய்க்காட்சி, ஐந்து புலன்களையும் அடக்க முடியாத ஐந்து புலன்களையும் தவறு செய்ய தூண்டுகின்ற ஐந்து புலன்களையும் வெல்வதே வீரம், பகையை வெல்வது வீரம் அல்ல, நம்மையே நாம் வென்று கொள்வதே வீரம், சாகும் வரை எவன் ஒருவன் கல்வியினை பெரிதுமாக மதித்து புதிய விஷயங்களை கற்று எந்த புதிய நூல்களை படித்து தன்னை மேம்படுத்திக் கொள்கிறானோ அதுவே கல்வி, என்றாலும் சாவாமற் கற்பதே கல்வி, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன், யாருக்கோ ஊழியம் செய்து அதிலே வரும் சம்பாத்தியத்தை வைத்து உண்பதை விட நாமவே உழைத்து அந்த விளைச்சலிலிருந்து வரும் உணவை உண்பதே மேல் என்பது ஔவையின் வாக்கு. மேற்கொண்டு நாம் கம்பனிடம் செல்வோம். இப்ப கோசல நாட்டு பெருமையை சொல்வதை பற்றி கம்பன் சொல்ல போகிறார். நான் அப்பயே சொன்னேன், அதாவது இந்த நாட்டு படலம் எல்லாம் இந்த நாலு படத்திலுமே பாத்தீங்கன்னா கற்பனைன்னு ஒரு பக்கம் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுடைய நடையை பார்த்து அன்னம் வந்து வெட்கி தலை குனிந்து ஐயோ இப்படி நடக்க முடியலேன்னு சொல்லி தாறுமாறா நடந்துகிட்டு இருந்தான். இது கற்பனை. இதை வந்து ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கினாலும் அந்த கருத்து பகுதியை நாம் ஒதுக்க முடியாது. அதாவது அவர் அந்த மக்களின் மாண்பு, ஒழுக்கம், மன்னனின் மாட்சிமை, இதை சொல்றதை வந்து நம்ம ஒதுக்க முடியாது. அது வந்து கற்பனை கிடையாது. அதாவது அப்படி ஒரு நிலை அந்த காலத்திலே சோழ நாட்டு மக்களிடமும் மன்னனிடமும் இருந்ததா என்று நமக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் இப்படி இருக்க வேண்டும் என்று இதுவே உயரிய மாண்பு, வேல்யூஸ் என்று அந்த காலத்திலே வைத்திருந்தார்கள் என்று அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். அந்த காலத்து சமூக மக்களுக்கு சமூகத்திடையே தனி மனிதன், சமூகம், மன்னன் இவர்களிடையே இருக்க வேண்டிய என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை கம்பன் இந்த படலங்கள் மூலமாக நமக்கு சொல்லி நாம் இன்று நம்முடைய சமுதாயத்தையும் ஆட்சியாளர்களையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள சொல்கிறாரோ என்று எனக்கு தோன்றும். முதல் பாட்டு வந்து அவரோட கற்பனை வளத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான பாட்டு. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஆரம்பிப்பாரு. அதாவது ஒரு சேவல் ஒண்ணு இருந்துச்சு, சேவல் குப்பை காட்டு மேல இருந்துச்சு, அந்த குப்பை மேட்டு மேல இருந்த சேவல் வந்து கிளற ஆரம்பிச்சு அப்படின்னு வந்து ஆரம்பிப்பாரு. இதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு அடுத்தது அவர் சொல்லுவாரு, அந்த சேவல் கிளறுனதுல மாணிக்கமும் ரத்தனமும் மேல வந்துச்சான், விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருந்தது எல்லாம் அந்த குப்பை மேட்டுக்குள்ள இருக்கு, இது கிளறணும்னா வந்து எல்லாம் வெளியில வந்துச்சான், இத பார்த்த பறவைகள் வந்து பகல்லே மின்மினி தெரியுதேன்னு சொல்லி அந்த மாணிக்கங்களை வந்து எடுத்துட்டு போய் அதோட கூட்டுல வந்து நான் இரவு ஒளிக்காக வந்து எடுத்து வச்சிருச்சான். அதைத்தான் சொல்றாரு, சூட்டுடை தூணிற வாரணம் தாழ் துணை குடைய தலைசால் மணி மேட்டு இமைப்பன மின்மினி ஆம் என கூட்டின் உயிக்கும் குறியின் குழாம் அரோ. சூட்டுடை துணை என்றால் உச்சி கொண்டைய உடையதான தூணிற வாரணம், தூய நிறத்தை உடைய சேவல்கள் தம் கால்களால் குப்பையை குடைவதால் மாணிக்கங்கள் மிகவும் தெரிய அந்த மாணிக்கங்களை பறவைகள் மின்மினி என நினைத்து தங்கள் கூட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொண்டன என்று கம்பன் கற்பனையிலே மிகுதியாக சொல்கிறார். சரி, இவ்வளவு வளம் இருந்துச்சு, இவ்வளவு செல்வம் இருந்துச்சு, அதாவது மாணிக்கத்தையும் ரத்தினத்தையும் ஆபரணங்களையும் வந்து குப்பையில போடுற அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பொருளே இல்லைன்னு சொல்லி குப்பையில போடுற அளவுக்கு அங்க இருக்க மக்களுக்கு செல்வம் இருந்துச்சு, ஆனா அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு சொல்றாரு. நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யால் தூரிடை உறங்கும் ஆமை துறையிடை உறங்கும் இப்பி போரிடை உறங்கும் அன்னம் பொழிலிடை உறங்கும் தோகை. தண்ணீர்ல சங்கு தூங்கிட்டு இருக்கு, நிழல்ல எரும தூங்கிட்டு இருக்கு, மலர் மாலைகள்ல வண்டு தூங்கிட்டு இருக்கு, திருமகள் தாமரை மலர்ல தூங்கிட்டு இருக்காப்ல, ஆமையோ சேத்துல தூங்கிட்டு இருக்கு, முத்து சிப்பி நீர்த்துறையிலே தூங்கி கொண்டிருக்கின்றது, அன்னங்கள் நெற்போரிலே தூங்கி கொண்டிருக்கின்றன, மயில்கள் சோலையிலே உறங்கி கொண்டிருக்கும். இதுதான் அந்த பாட்டோட விளக்கம். சரி, இப்ப இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டுன்னு எல்லாமே உறங்கும் உறங்கும் உறங்கும்னு வரும். அப்ப என்ன நம்ம வந்து கோசல நாட்டுக்குள்ள நுழைஞ்சா எல்லாமே அதாவது அங்கங்க தூங்கிட்டே இருப்பாங்களா? ஏதோ வந்து ஒரு மது மயக்கத்திலயோ ஒரு கல் குடித்த மயக்கத்துல வந்து எல்லாருமே அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்களா? அங்க வந்து தொழில் செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா? எதுவுமே இருக்க மாட்டாங்களா நம்மளுக்கு தோணும். ஆனா இது வந்து மேம்போக்கான ஒரு பார்வை. அந்த பாடலையே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா உறங்கும் உறங்கும் உறங்கும்னு வர்றது எதனாலதான், தூக்கம் என்பது மனிதனுக்கு விலங்குக்கு எல்லாத்துக்குமே இன்றியமையாத ஒன்று. ஆனா தூக்கம் எப்ப நல்லா வரும், ஒருத்தனுக்கு கவலையும் அச்சமும் இல்லாத ஒரு மனிதனால் மட்டுமே நன்றாக தூங்க முடியும். இப்படி அங்கு உள்ள ஜீவராசிகள் மனிதனாக இருக்கட்டும் எருமையாக இருக்கட்டும் வண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தங்களுடைய நிலையை பற்றி எந்த விதமான கவலையோ அச்சமோ இல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பாட்டோட அர்த்தம். அதுதான் அச்சமும் கவலையும் அங்கே எந்த ஜீவராசிக்குமே கோசல நாட்டிலே இல்லை என்று கம்பன் மிக அழகாக காட்டுகிறார். அடுத்தது ஒரு பாட்டுல சொல்றாரு, அங்கங்க எரும தூங்கிட்டு இருக்கான், அப்படியே அந்த கருமேகம்ல இருக்க அந்த கருப்பு அளவுக்கு மேகம் தூங்கிட்டு இருக்கான், மேகத்தை மாதிரி இருந்த கருப்பா இருந்த எருமையெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். அந்த தூங்கிட்டு இருந்த எருமைக்கெல்லாம் வந்து தன்னுடைய கன்றுகள், அதாவது நகரத்துக்குள்ள இருக்க தன்னுடைய கன்றுகளுக்கு இந்த நாட்டு பக்கமே வந்த எருமைகளுக்கு வந்து நினைப்பு வந்துதான். நினைப்பு வந்த உடனே அவர்கள் மடியிலிருந்து பால் சுரக்க ஆரம்பிச்சு அந்த பால் அப்படியே வெள்ளமாக ஓடி அங்கிருந்த நெற்பயிர்களுக்கு போய் சேர்ந்துச்சான். அதனால நம்ம ஊர்ல வந்து இப்ப சில சில சமையல்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து பால்ல வேக வைப்பாங்க. இங்க பார்த்தா அரிசி வந்து பால்ல வேக வைக்கிறது இல்ல, அரிசியே வந்து பால்லதான் விளையுது அப்படிங்கிறாரு அவரு. ஈர நீர் படிந்து இந்நிலத்தை சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள தழைப்பன சாலியே. இப்படி எரும பாலியே அங்க நெல் விளைஞ்சுதான். இதுக்கு அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பன் வந்து இந்த பாடல்ல வந்து பெண்ணியம் பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பெருந்தடங்கன் பிறை முதலாக்கியெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால். இந்த வரிய வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. கோசல நாட்டிலே இருக்கும் பெண்கள் பெரும் கண்களை உடையவர்கள், பெரிய கண்களை உடையவர்கள், அவர்களுடைய நெற்றியானது பிறை நிலாவை போல் இருந்தது. இதெல்லாம் வந்து எப்பவும் இருக்கு கவி வர்ணனைகள். அதுக்கு அடுத்தது அவர் சொல்றதுதான், பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால் அங்கே இருந்த பெண்களிடம் அவர்களுக்காகவே செல்வமும் இருந்தது, அவர்கள் செல்வத்தினை கொண்டிருந்தார்கள், பொருள் ஈட்டியோ அல்ல அல்லது அந்த அங்கிருந்த செல்வத்திலே அவர்களுக்கும் பங்கு இருந்தது, ஆண்களுக்கு நிகராக பங்கு இருந்து அந்த செல்வத்தை நிர்வகிக்கக்கூடிய கல்வியும் இருந்தது. பெண் கல்வி என்பதை பற்றி 9ஆம் நூற்றாண்டிலேயே கம்பன் பேசுகிறார். இந்த அளவுக்கு பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வள்ளுவர் கூட கொடுக்கவில்லை. அதாவது பெண்களுக்கு செல்வமும் கல்வியும், அவர் பெண்களினுடைய கற்பனை பற்றி அதிகமாக வள்ளுவர் பேசியிருந்தாலும் பெண்களுக்கே செல்வத்தையும் கல்வியையும் முதலிலே கொடுத்த கவிஞர் ஒருவேளை கம்பனாக இருப்பார் என்பது என்னுடைய எண்ணம். இப்படி செல்வமும் கல்வியும் இருக்கும் பெண்களிடத்திலே வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தி அன்றி விளைவன யாவையே. வறுமை என்று வந்தவர்களுக்கு பொருள் கிடைத்தது, விருந்தும் கிடைத்தது, அதை தவிர வேறு என்ன அவர்களுக்கு, இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் இருக்கும் இடத்திலே வேறு என்ன கிடைக்கும் என்று கம்பன் வினா எழுப்புகிறார். முக்கியமான விஷயம், பெண்களுக்கு செல்வம் இருந்தது மட்டுமல்ல, அதை அவர்களுடைய நிர்வாகத்திலேயும் இருந்தது. அவர்களுக்கு அதை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான உரிமையும், அதாவது ஈகை என்று கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த கொடுப்பதற்கான உரிமை அங்கே பெண்களுக்கு இருந்தது என்கிற ஒரு பெரிய விஷயத்தை கம்பன் காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை 21ஆம் நூற்றாண்டிலும் நாம் காண்பது அரிதாக இருக்கிறது. இப்ப எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய மனைவி, அவர் ரெண்டு பேருமே வந்து நல்ல வேலையில இருக்கவங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான சம்பாத்தியம், ரெண்டு பேருமே முதுகலை பட்டம் இருந்துச்சு. ஒரு தடவை வீட்டுக்கு போனப்ப என்னாச்சுன்னா அவங்களோட லேப்டாப்ல பிரச்சனை. சரி, இதை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை மாத்திரலாமே சொல்லி நான் அந்த மனைவி கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லங்க நான் இப்பதான் விண்ணப்பம் போட்டிருக்கேன், அவரு வந்து பார்த்துட்டு அதை பரிசீலனை பண்ணி என்ன சொன்னாலும் அவரு சரின்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் போய் வாங்க முடியும்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஒரே அளவிலான கல்வி, ஒரே அளவிலான சம்பாத்தியம், அதுவும் இந்த காலத்துல வந்து அவர் இவங்க வந்து அவர்கிட்ட சொல்லி அவரு வந்து அதுக்கு சரின்னு சொல்லி அப்புறம் தான் போய் வாங்கணுமா, ஏன் இவங்களே சம்பாதிக்கிறாங்க இவங்களே போய் வாங்கலாமேனு எனக்கு தோணுச்சு. அதான் இன்னைக்கும் வந்து பல இடங்களிலே பெண்களுக்கான அந்த பொருள் சுதந்திரம் கிடையாது என்பது நம் எல்லோருக்குமே அறிந்த நிதர்சனமான ஒன்று. ஆனால் 9ஆம் நூற்றாண்டிலே கம்பன் காட்டும் இந்த காட்சி மிக ஆச்சரியமான ஒன்று. நான் முன்னாடியே சொன்ன இந்த மாதிரி இந்த இலக்கியம் வந்து வேற ஒரு பிரதேசத்திலிருந்து வந்தாலும் இதனை ஒரு தமிழ்படுத்தியது கம்பனுடைய பெருமை என்று அதற்கு சான்றாக இருக்கும் ஒரு பாட்டுல என்ன சொல்றாருன்னா, களம் சுரக்கும் நிதியம் கணக்கு இலா நிலம் சுரக்கும் நிறைவளம் நல்மணி பிலம் சுரக்கும் பெறுதற்கு அரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்க இயலாம் அப்படின்னு. அதுல முதல் வரிய பாத்தீங்கன்னா களம் சுரக்கும் நிதியம், கோசல நாட்டுக்கு செல்வங்கள் எல்லாம் எப்படி வந்து குவியுதுன்னா கலங்கள்ல வந்து குவிதான், அதாவது கப்பல்ல வந்து குவிதான். நீங்க இப்ப அயோத்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அயோத்தியா நகரம் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு முழுக்க முழுக்க நிலம் சூர்ந்த ஒரு நகரம். இவர் ஆனா என்ன சொல்றாரு, அங்க வர செல்வம் எல்லாம் கப்பல்ல வருதுங்கிறார். அந்த மாதிரி கப்பலிலே செல்வம் ஈட்டிய ஒரு பண்டைய சமூகம் என்றால் அது தமிழ் சமூகம். பூம்புகார பத்தி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்திலே ஒரு 3ஆம் நூற்றாண்டிலே வந்து ரோமாபுரி நகரத்தோடயே வந்து தமிழர்களுக்கு வாணிபம் இருந்தது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த பாட்டை வச்சு பாக்குறப்ப அவர் நிறைய விஷயங்கள் எழுதினது வந்து தமிழர்களுடைய மாண்பு, தமிழர்களுடைய மண்ணினை வைத்தே எழுதியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது சொல்றாரு, எல்லாமே இருக்குங்கிறதுனால சில விஷயம் இல்லைங்கிற பிரஜையே அந்த மக்களுக்கு கிடையாதுன்னு. கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால், குற்றம் இல்லை என்பதால் அங்கே அசம்பாவிதமான மரணங்கள் என்பதே கிடையாது. சீற்றம் இல்லை தம் சிந்தனையின் செம்மையால், சிந்தனை செம்மையாக இருக்கும் பொழுது சினம் என்பது கிடையாது. ஆற்றல் நரம் நல் அறம் அல்லது இல்லாமையால், அங்கே அறத்தை தவிர வேறு எந்த ஒரு செயலுமே நிகழாததால் ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே. அங்கே எப்பவுமே ஏற்றம் தான், அந்த ஒரு இழிவு நிலைமை என்பதே அந்த சமூகத்துக்கு கிடையாது. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால், வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், அதாவது வறுமை என்பதே இல்லாததால் வள்ளல் தன்மை என்பதே அங்கு கிடையாது. ஓர் செருணர் இன்மையால், அதாவது நேருக்கு நேர் போர் புரிபவர்கள் இல்லாததனால் அங்கே இருப்பவர்களுக்கு திண்மை இல்லை, தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டியதற்கான வாய்ப்பே இல்லை. பொய்யுரை இல்லாமையால் உண்மை இல்லை, பொய்யுன்னே ஒண்ணு இல்லாட்டி அப்புறம் வந்து உண்மைங்கிறதுக்கான அந்த அர்த்தமே அங்க கிடையாது. அதோட கடைசியா அவர் சொல்றார், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால், பல வகையான கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அறியாமை என்பதே அந்த தேசத்திலே கிடையாது. இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய மாண்பு. இந்த கேள்விங்கிறத வந்து பத்தி வள்ளுவர் 10 குறள் எழுதியிருக்காருன்னா என்னன்னா, அந்த கேட்கறதோட ஒரு பெருமை அந்த அதன் மூலமாக கிடைக்கும் கல்வி, இது எல்லாமே வந்து தமிழர்கள் பண்பாட்டோடு ஊரிய ஒன்று. அதைத்தான் இங்க வந்து கம்பன் சொல்றாரு நம்மளுக்கு. இந்த நாட்டை பத்தி எல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு, நம்மளுக்கு நேரமின்மை. அதனால வந்து அடுத்தது வந்து நம்ம நேரா வந்து நகர படலத்துக்கு போவோம், அயோத்தி நகரத்துக்கு நேரா போயிடுவோம்.
தெள்வார் மழையும் திரை ஆழியும் முற்க நாளும் வல்வார் முரசம் அதிர் மாநகர் வாழும் மக்கள் கல்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாது. கல்வர்களே இல்லாததனால் அங்கே திருடுபவர்களுக்கு திருடுவதற்கு ஆட்களே இல்லாததால் பொருளுக்கு காவல் என்பதே கிடையாது. யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாது. தனக்கு இது வேண்டும் என்று இறைஞ்சுபவர்கள் இல்லை, அதனால் அங்கே கொடுப்பதற்கே ஆள் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றாரு, எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாது. ரொம்ப அற்புதமான வரி. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே, அங்கே வந்து பொருட்செல்வம் என்பது இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட கோஷ்டிக்கோ இல்லாமல் சமூகத்திலே அனைத்து தட்டிலுமே அனைத்து மக்களுக்குமே எல்லா பொருள்களுமே சமமாக கிடைத்ததனால் எல்லாருக்கும் எல்லா பெருஞ்செல்வமும், அதாவது கொஞ்ச நஞ்சம் கிடையாது பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை. ஒரு இங்க வந்து ஏதோ ஒரு பொது உடைமை கருத்தையே கம்பன் ஒரு புரட்சிகரமான பொது உடைமை கருத்தினை முன்னே வைப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பக்தி நூல். அதுல வந்து கம்பன் வந்து எந்த அளவுக்கு சமூக கருத்துக்களை வைக்கிறாருன்னு பாக்குறப்ப நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு தமிழனுடைய இந்த படைப்பு வந்து எந்த காலத்துக்கும் ஏற்றவாறு இருப்பது இப்படிப்பட்ட விஷயங்களால் தான். இப்படி அயோத்தி நகரமானது பெரும் செல்வமும் ஒழுக்கம் நிறைந்த மக்களை கொண்டு இருந்தது. சரி, இப்படி எல்லாரும் இப்படி இருக்கிறதுக்கு இவர்களை தூண்டி இவர்களை காத்து இருக்கும் மன்னனை பற்றி கம்பன் அடுத்து என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் தலைவர்கள் மிகவும் முக்கியம். தலைவன் எவ்வழி மக்கள் அவ்வழி. இத வந்து புறநானூற்றிலே பாக்குறோம். அதாவது உயிரினும் விட தேசத்திற்கு முக்கியம் அந்த தலைவனே அந்த வேந்தனே என்பதற்கு மோசிக்கிறனார்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு. நெல்லும் உயிர் அன்றே நீரும் உயிர் அன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. ஒரு மனிதனுக்கு ஒரு உயிரினத்திற்கு வாழ்வதற்கு அடிப்படை தேவை உணவும் நீரும். ஆனால் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்று அவற்றையும் ஒதுக்கிவிட்டு மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம், இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த தேசத்து மன்னன். ஆனால் இது நமக்கு தெரிஞ்சா புண்ணியம் கிடையாது, இது அவனுக்கு தெரியும். அதனால சொல்றாரு, அதனால் யான் உயிர் தானே இந்த பிரதேசத்துக்கு இந்த மக்களுக்கு உயிராக இருப்பவன் என்கிற ஒரு மனநிலை அந்த மன்னனுக்கு வேண்டும். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானை வேந்தற்கு கடன். அவனுடைய கடனே இப்படி தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றுக்கொண்டவாறு நடப்பதே என்கிறார் மோசிக்கிறனார். இந்த புறநானூற்று பாடலை மனதிலே வைத்துக் கொண்டு கம்பன் எழுதிய பாடல்களை பார்ப்போம். நான் இப்ப அடுத்தது சொல்ல போற பாட்டு வந்து ரொம்ப பிரசித்தியான பாட்டு. பல மேடைகளிலே பல கம்பனை பற்றிய பேசிய பேச்சாளர்களாலே முழக்கம் செய்யப்பட்ட ஒரு பாட்டு. அந்த முழு ஒரு வேந்தனுடைய தத்துவம் ஒரு தலைவனுடைய தத்துவத்தினை ஒரே பாடலிலே அடக்கி கம்பன் கூறுகிறார். தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் என்னின் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அண்ணான். அதாவது இது அன்றைய தலைவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு இருக்கும் அரசியல் தலைவர்களும் சரி அதிகாரிகளும் சரி ஏதோ ஒரு பொறுப்பிலே இருக்கும் எவருமே மீண்டும் 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 படிக்க வேண்டிய ஒரு பாடல். தாய் ஒக்கும் அன்பு. மன்னனாக இருந்த தசரதன் மக்களிடையே அன்பு என்று வரும் பொழுது தாயை போல இருந்தான். நலம் கொடுப்பதிலே எந்த விஷயம் நமக்கு மிகவும் நலம் கொடுக்கும்? தவம். தவம் எப்படி ஒரு மனிதனுக்கு தவமானது நலத்தை கொடுக்குமோ அது போல் நலத்தை கொடுத்தான். சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்வது மேலுலகம் செல்ல அவர்கள் சிரார்த்தம் செய்கிறார்கள், அதை போல அந்த மக்கள் மேன்மையடைய எப்படி பெற்றோர்கள் இந்த நிலையை விட்டு மேலே செல்ல பிள்ளைகள் நீரினை வைத்து தர்ப்பணம் செய்து சிராத்தம் செய்து அவர்களை மேலுலகம் அனுப்பி அந்த மேன்மை நிலைக்கு அடைய வைக்கிறார்களோ அது போல அவர்களது முயற்சிக்கு இந்த மன்னன் ஒரு பிள்ளையை போல இருந்து தோள் கொடுத்து அவர்களை மேலே செல்ல வைக்கிறான். நோய் ஒக்கும் மின்னின் மருந்து ஒக்கும், அதாவது ஒரு நோய் என்று இந்த மக்களுக்கு வந்தால் அதற்கு மருந்து போல இருப்பவன், அவர்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்தால் அந்த துன்பத்தை நீக்கும் ஒரு மருந்து போல இருப்பவன் என்பது இதற்கு ஒரு விளக்கம். புலவர் கீரன் இதை எப்படி கூறுவார் என்றால், நோய் ஒக்கும் மின்னின், ஒரு குற்றவாளி என்றால் நோயை போன்ற குற்றம் புரிந்தவன் என்றால் அவனுக்கு மருந்து போல தண்டனையை கொடுப்பான். மருந்தையும் நாம் எப்பொழுதுமே அளவாக கொடுப்போம், அது போல குற்றம் என்று வந்தால் அதற்கு தண்டனையும் அளவாகவே இந்த அரசன் கொடுப்பான் என்று கூறிவிட்டு, கடைசியாக நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும், நுணுக்கமான கல்வித்துறையை ஆராய புகும்போது அறிவினை போன்றவன் இந்த அரசன். ஒரு அரசனுக்கு தாயை போல அன்பு இருக்க வேண்டும், தவத்தை போல நலம் செய்ய வேண்டும், ஒரு பிள்ளையை போல ஒரு மேன்மை அளிக்கும் ஒரு நிலையை கொடுக்க வேண்டும், குற்றம் என்று வந்தால் தண்டனையும் அளவாக கொடுக்க வேண்டும், கேள்வி அறிவு இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ற அந்த கேள்வி அறிவுக்கு பயன்படக்கூடிய அறிவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை கம்பன் நமக்கு காட்டுகிறார். இந்த மாதிரி ஒரு பாட்டை படிக்கிறப்ப நம்மளுக்கு யோசிக்க தோணுது, இந்த காலத்துல இப்படி யார் இருக்கான்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுது. நான் இப்ப அரசியலுக்குள்ள போகல, அவங்கவுங்க அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சுக்கலாம். இப்ப நம்ம இப்படி இருக்கமா, இப்படி இருந்தா இந்த மாதிரி வேற யார நம்மளால யோசிக்க முடியுது, நம்ம யோசிக்கலாம். அதுக்கு அடுத்தது அவர் சொல்றாரு, ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல், எண்ணில் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு எனும் அலக்கர், வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை, கருத்து முற்ற தேன் தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பவ்வம். அற்புதமான ஒரு பாட்டு. ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல், தன்னிடம் வந்து இன்னது வேண்டும் என்றவர்களுக்கு ஈந்தே கடந்தான், அவன் கொடுத்து கொடுத்து கொடுத்தே அந்த இறப்போர் கடலினை கடந்தான். அதனால்தான் அவர் சொல்ற தருகை நீண்ட தயரதன் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்றார். ராமனுடைய தகப்பன் இவன் சொல்றப்ப தருகை நீண்ட தயரதன், கொடுத்து கொடுத்து அவன் கை நின்றுச்சான். எண்ணில் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான், இதெல்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் தமிழர்களுடைய மாண்பு, அந்த கல்விக்கு அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவம். அந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு பலத்தினை மட்டும் இல்லாமல் அறிவிலும் அந்த தலைவன் சிறந்து விளங்க வேண்டும் என்று தமிழர்கள் அந்த காலத்திலேயே நினைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு சான்று. நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு எனும் அலக்கர், அறிவு என்ற கடலை நூல்களை கொண்டு அவன் கடந்தான் என்று கம்பன் கூறுகிறார். இன்னைக்கு ஒருத்தர் இருந்தாரு, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து ஒரு மேடையில பேசுறப்ப சொன்னாரு, சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்னு சொன்னார் ஒரு தலைவர். இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம், இது வந்து காணொலியில கூட நீங்க பாக்கலாம். சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்னு சொல்லி ஒரு மேடை பேச்சுல சொல்றாரு. இப்படிப்பட்ட தலைவர்கள் இன்று இருக்கிறார்கள். இதையும் பாத்துக்கோங்க, அந்த காலத்துல கம்பர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு பாத்துக்கோங்க. வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை, அந்த பகைவர்கள் அனைவரையும் அவனுடைய வாளாலேயே கடந்தான். அவன் அவர்களை அனைவரையும் தோற்கடித்து அவனுடைய வாள் வலிமையாலே தோற்கடித்து அவர்களை கடந்தான். இவ்வளவும் பண்ணவன் வந்து எப்படின்னா, கருத்து முற்ற தேய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் தோகபவம், மனம் நிறைவும்படி அவன் இன்பத்தையும் துய்த்து இருந்தான் என்று கம்பன் கூறுகிறார். இப்பொழுது நாம் கடைசி பாடலுக்கு வந்துவிட்டோம். அந்த பாடலில் தான், எய் என எழு பகை எங்கும் மென்மையால், மொய் பெறா தினவு உரு முழவு தோழினான், வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான். இவனுடைய வலிமையால் கோசல நாட்டுக்கு பகை என்பதே கிடையாது. இப்படி பகை என்கிற அச்சமே இல்லாத இந்த அரசன் அழகான ஒரு ஊமை ஒன்ன சொல்றாரு. வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும், அதாவது இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆண்ட நாடு முழுவதையும் வரிஞன் ஒரு ஏழ்மையான ஒருத்தன் ஓம்பும் ஓர் செய்யன காக்கும். ஒரு ஏழை இருக்கான், அவனுக்கு இருக்கதே அந்த ஒரு காணி நிலம், அந்த ஒரு காணி நிலத்துக்கு அவனுக்கு ஒரு பெரிய குடும்பம், அந்த பெரிய குடும்பத்தை காக்க அவன் அந்த காணி நிலத்தை எப்படி கண்ணும் கருத்துமாக காத்து தண்ணீர் விட்டு பயிர் வளர்த்து எப்படி கண்ணும் கருத்துமாக பேணுவானோ அது போல, அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் ரூலர் அப்படின்னு சொல்றாரு கம்பன். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு நிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப எங்க ஊர்ல வந்து ஜமீன்தார் இருப்பாங்க, ஜமீன்தார் போய் அங்க வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு, அவருக்கு 3000-4000 ஏக்கர் இருக்கும். பாக்குறது எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலத்திலேயே உழுது காலம் காலமாக அந்த நிலத்துக்கென்றே வந்து சேவகம் செய்யும் ஆட்கள் இருப்பார்கள், அவர்கள் தான் செய்வார்கள். ஆனால் இந்த அரசன், அதாவது வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து, அந்த வறியவன் எப்படி அந்த நிலத்திலேயே இருந்து அதை கண்ணும் கருத்துமாக பேணுவானோ அது போல தன்னுடைய நாட்டினை இந்த அரசன் காத்து இருந்தான் என்று கூறுகிறார். முழுமையாக பார்த்தால் இந்த நான்கு படலங்களுமே கம்பனுடைய கற்பனை திறத்துக்கு பலவிதமான உதாரணங்களை இந்த இந்த நான்கு படலங்களின் பாடல்களில் இருந்தும் கூறலாம். அதைவிட முக்கியமாக அவருடைய கருத்து திறனாய்வு மிக மேன்மையானது. தமிழ் சமூகம் எந்த விஷயங்களை அந்த காலத்திலேயே எந்த பண்பினை தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் மன்னனுக்கும் மேன்மை என்று கருதி இருந்ததோ அவை அனைத்தையுமே கம்பன் நமக்கு பலம் பிடித்து காட்டுகிறார். அந்த மேன்மையை நாம் இன்று அடைய வேண்டும். அதுதான் நாம் கம்பனுக்கு செய்யும் பதில் மரியாதை. இதுவரை இந்த கதை களத்திற்கான அடித்தளத்தினை பல பாடல்கள் மூலமாக கண்டோம். இதை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. இனி அடுத்த வாரம் நாம் கதை பாகத்துக்குள்ளே செல்ல போகிறோம். முதலாவதாக அவதார படலத்தில் இருந்து ஆரம்பித்து பாலகாண்டத்திலே அந்த கதை பகுதிக்குள் செல்ல போகிறோம். மீண்டும் வணக்கம். கம்பராமாயணம்
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம் என்பதையும் உறுதி கொள்ளுகின்றோம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், மொழி வேண்டும். பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும்.